வணக்கம். தினமலர் 8 மணி செய்திகள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைப்பு. கடந்த 2022 நடந்த அதிமுக பொதுக்குழுவில் அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதை எதிர்த்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரிக்க தடை கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தங்கள் கருத்தை கேட்காமல் பழனிசாமியின் மனு மீது உத்தரவிடக்கூடாது என்று சூரியமூர்த்தி கேவியட் மனு தாக்கல் செய்தார். பழனிசாமியின் மனு இன்று நீதிபதி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினர் அல்ல என்று பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.
உள்நாட்டில் தயாரான அதிநவீன போர்க்கப்பல்கள் நாளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி ஆகிய இரு போர்க்கப்பல்களும் P-17 ஆல்பா திட்டத்தின் கீழ் இந்திய பாதுகாப்புத்துறையால் உருவாக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இரு போர்க்கப்பல்களும் நாளை விசாகப்பட்டினத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கின்றன. இரு அதிநவீன போர்க்கப்பல்கள் ஒரே நாளில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த கப்பல்கள் முந்தைய சிவாலிக் ரக போர்க்கப்பல்களை விட 5% பெரியவையாகும். 76 mm MR துப்பாக்கி, 30 மற்றும் 12.7 mm ஆயுத கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளன. இந்திய கடல்வழி வணிக பாதைகளை பாதுகாப்பது மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் இருப்பை நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு இரு கப்பல்களும் செயல்படும் என்று பாதுகாப்புத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது.
அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும், சென்னை வானிலை மையம் கணிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளை தாண்டி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதனால் தமிழக பகுதிகளில் மழை குறையும். அடுத்த 2 நாட்களுக்கு சில இடங்களில் லேசான மழைக்கே வாய்ப்புள்ளது. வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வரும் 29 தேதி வரை சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னையில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். வரும் 28 தேதி வரை தமிழக தெற்கு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். எனவே குறிப்பிட்ட நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஆம்புலன்ஸ் டிரைவர் மீது தாக்குதல், அதிமுகவினர் 14 பேர் மீது வழக்கு பதிவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களுக்கு மத்தியில் அடிக்கடி ஆம்புலன்ஸ் வேன்கள் வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் நேற்று இரவு நடந்த பழனிசாமி பிரச்சார கூட்டத்தின் போது மக்கள் கூட்டத்துக்குள் ஆம்புலன்ஸ் நுழைந்தது. அதிமுகவினர் ஆம்புலன்ஸை சூழ்ந்து நின்று டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள் கொண்டு வந்ததாக கூறி ஆம்புலன்ஸ் டிரைவரை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டிரைவர் அளித்த புகாரின் பேரில் துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக நகரச் செயலாளர் பாலு உள்பட 14 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருது, சென்னை திருப்பூர் ஆசிரியைகள் தேர்வு. முன்னாள் ஜனாதிபதி மறைந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 தேதி நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மத்திய மாநில அரசுகளின் சார்பில் ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படும். நடப்பு ஆண்டுக்கான மத்திய அரசின் தேசிய ஆசிரியர் விருது இன்று அறிவிக்கப்பட்டது. 45 ஆசிரியர்கள் கொண்ட பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பாரதியார் 100ஆண்டு அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி விருதுக்கு தேர்வாகியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் BS சீனியர் செகண்டரி பள்ளி ஆசிரியை ரேவதியும், புதுச்சேரியைச் சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மை அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணனும் தேசிய ஆசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர்.
ஜனவரி 9 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு கடலூரில் நடக்கும் என தேமுதிக அறிவிப்பு. தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்ட அறிவிப்பு, தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அடுத்த ஆண்டு ஜனவரி 9 கடலூரில் நடக்க உள்ளது. வேப்பூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாசார் கிராமத்தால் பிற்பகல் 2:45 மணிக்கு மாநாடு தொடங்கும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்று கட்சி கொடியேற்றி கலைநிகழ்ச்சியுடன் மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது குறித்து இந்த மாநாட்டில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா ஏற்கனவே அறிவித்துள்ளார்.
108 ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கினால் 10 ஆண்டு சிறை, தமிழக அரசு அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயண கூட்டங்களின் மத்தியில் வேண்டுமென்றே 108 ஆம்புலன்ஸ்களை அனுப்பி இடையூறு செய்வதாக அதிமுகவினர் குற்றஞ்சாட்டினர். இதற்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுப்பு தெரிவித்தார். ஆம்புலன்ஸ் வரும் பிரதான சாலைகளில் பழனிசாமி கூட்டம் போடுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். திருச்சி மாவட்டம் துறையூரில் நேற்றிரவு பழனிசாமியின் கூட்டத்துக்கு இடையே வந்த ஆம்புலன்ஸை அதிமுகவினர் சூழ்ந்தனர். நோயாளி இல்லாமல் வேண்டுமென்றே வந்ததாக டிரைவரிடம் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் ஆம்புலன்ஸ் வேறு வழியில் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்துக்கு இன்று அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. நோயாளிகளை அழைக்கச் செல்லும் போது சைரன் சத்தத்துடனே 108 ஆம்புலன்ஸ் செல்லும். அதனால் வெறும் ஆம்புலன்ஸ் செல்வதா நினைக்க வேண்டாம். 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதார தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். தாக்கும் நபர்கள் மீது மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சட்ட நடவடிக்கை விவரங்களை 108 ஆம்புலன்ஸில் ஒட்ட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது.
பொது இடங்களில் கொடிக்கம்பங்களை அகற்றும் விவகாரம், சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை. தமிழகத்தில் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ளாட்சிகளுக்கு சொந்தமான பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு சென்னை ஹைகோர்ட்டின் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மேல்முறையீட்டு மனுக்களை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரிக்கப்பட்ட நிலையில் சென்னை ஹைகோர்ட்டின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அப்பீல் மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்குமாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகே 7.75 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசின் சார்பில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிலிருந்தே மாணவ மாணவியர் சேர்க்கப்பட்டு இதழியல் முதுநிலை டிப்ளமா படிப்பு நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழியிலும் பாடங்கள் கற்பிக்கப்படும். டிவி, பத்திரிகைகள், ரேடியோ மற்றும் ஆன்லைன் ஊடகங்களில் பணியாற்றுவதற்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் பாடத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
தென்னிந்தியாவை நோக்கி நகரும் காற்று மாசுபாடு ஆய்வில் தகவல். வட இந்தியாவில் காற்றின் தரம் குறைந்து வருவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தில்லியில் இதன் பாதிப்பு மிகவும் அதிகம். இதற்கு தீர்வு காண அவ்வப்போது பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது, பழைய வாகனங்களை தடை செய்வது, எரிவாயு மூலம் வாகனங்கள் இயக்குவதை ஊக்குவிப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தற்போது ஆய்வில் வட இந்தியாவில் இருந்து நச்சு காற்று 100 கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணித்து தென்னிந்தியாவிலும் பாதிப்பை உருவாக்குகிறது என தெரிய வந்தது. இதுகுறித்து சென்னை ஐஐடி, எஸ்ஆர்எம் பல்கலை ஆகியவற்றுடன் இணைந்து கேரள கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சலீம் அலி 3 ஆண்டுகளாக நடத்திய ஆய்வு குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த ஆய்வுகள் குறித்த தகவல்கள் வளிமண்டல வேதியியல் மற்றும் இயற்பியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. பூமியின் மேற்பரப்பில் இருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தூசி துகள்கள் நிலைத்திருப்பது வெப்பநிலையை கிட்டத்தட்ட 2 டிகிரி உயர்த்துகிறது. காற்றின் மாசுபாடு 60% அதிகரித்துள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன் மூலம் கேரளா மற்றும் தமிழகத்தில் பெரும் சுற்றுச்சூழல் சவால் உருவாகியுள்ளது. மாசுபட்ட காற்றை சுவாசிப்பவர்களுக்கு சுவாசக் கோளாறு பிரச்சினைகள் உருவாகும் வாய்ப்புள்ளது. கேரளாவின் வளிமண்டலம் மற்றும் புவியியலில் இந்த மாசுபாட்டின் தாக்கத்தை அறிய தொடர் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக டாக்டர் சலீம் அலி குறிப்பிட்டார். இந்த ஆராய்ச்சிக்கு சென்னை ஐஐடி பேராசிரியர் சந்தன் சாரங்கி மற்றும் சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பேராசிரியர் சஞ்சய்குமார் மேத்தா தலைமை தாங்கினர்.
டெல்லி மெட்ரோ ரயில் கட்டணம் 8 ஆண்டுகள் கழித்து உயர்வு, பொதுமக்கள் அதிருப்தி. டெல்லியில் மெட்ரோ ரயில் சேவையானது கடந்த 2002 அறிமுகமானது. கடைசியாக 2017 டிக்கெட் விலை திருத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போது கிட்டத்தட்ட 8 கழித்து டிக்கெட் விலையை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. இந்த திருத்தப்பட்ட கட்டண உயர்வானது இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட கட்டண விகிதத்தின்படி பெரும்பாலான வழித்தடங்களில் குறைந்தது ₹1 அதிகபட்சம் ₹4 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. விமான நிலைய விரைவு பாதையில் ₹5 வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக டிக்கெட் கட்டணம் ₹11 ₹44 இருக்கிறது. 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகமான பயண தூரம் என்றால் கட்டணமானது ₹60 ₹64 உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு பற்றி அறிவிப்பு வெளியிட்டுள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம், பராமரிப்பு, ரயில் இயக்க செலவு, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட காரணங்கள் டிக்கெட் விலையை உயர்த்த காரணமானதாக கூறியுள்ளது. ஆனால் கட்டண உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
ஜாதி மறுப்பு திருமணம் செய்ய எங்கள் கட்சி ஆபீஸ் திறந்தே இருக்கும், மார்க்சிஸ்ட் செயலாளர் அறிவிப்பு. ஆணவ கொலைகளுக்கு எதிராக சென்னையில் நடந்த கருத்தரங்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் பங்கேற்று பேசியதாவது, தமிழகத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள தனி ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. மாநிலம் முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகங்களில் ஏற்பாடுகள் செய்யப்படும். எங்களின் அலுவலகங்கள் காதல் திருமணங்களுக்காக திறந்தே இருக்கும். ஜாதி மறுப்பு திருமணங்களை எங்கள் கட்சி அலுவலகங்களில் நடத்தி கொள்ளலாம். ஜாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை வருகிற சட்டசபை கூட்டத்தொடரிலேயே முதல்வர் கொண்டு வர வேண்டும் என்று சண்முகம் பேசினார்.
விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் மட்டும்தான், பிரேமலதா பேச்சு. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நிருபர்களிடம் பிரேமலதா பேசியதாவது, இப்போதுதான் விஜய் உங்களுக்கு பெரியதாக தெரிகிறார். விஜய் சிறிய பையனாக இருந்ததிலிருந்தே பார்த்து வருகிறோம். என்னை பொறுத்தவரையில் அவர் எனது மகன் போன்றவர். அவருக்காக செந்தூர பாண்டி படத்தில் விஜயகாந்த் நடித்து கொடுத்தார். இன்று அவர் நன்றாக இருக்கிறார், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்காக அவர் விஜயகாந்த் படத்தை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது. 20 கண்ட கட்சி தேமுதிக. விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் மட்டும்தான். அரசியலில் அவர் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. விஜயகாந்தை அண்ணன் என்று கூறுவதாலேயே விஜயை நாங்கள் தம்பி என்று கூறுகிறோம். விஜய் எங்களுடைய வாக்குகளை பிரிப்பார் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என பிரேமலதா கூறினார்.
நேற்று பிறை தெரிந்ததால் 5 மிலாடி நபி விழா, அரசு காஜி அறிவிப்பு. மிலாடி நபி விழா வருகிற 5 கொண்டாடப்படும் என தமிழக அரசு தலைமை காஜி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்லாமிய மாதமான ரபிவுல் அவ்வல் மாத பிறை நேற்று தமிழகத்தில் தெரிந்தது. எனவே மிலாடி நபி விழா வருகிற 5 கொண்டாடப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், தமிழக அரசு திட்டவட்டம். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் மாநிலத்தில் எங்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தற்பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதிகளில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் இல்லாததால் அந்த மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தோண்டப்படும் இந்த 20 கிணறுகள் மூலம் தினமும் 38,900 டன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும் என ONGC நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. அதன் மூலம் 60% எண்ணெயும் 60% எரிவாயும் பிரித்தால் தினந்தோறும் 2,73,00,000 லிட்டர் கச்சா எண்ணெயும் 15,520 டன் எரிவாயும் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஹைட்ரோ கார்பனை கண்டறிய பூமிக்குள் ராட்சச துளையிடும் கருவி மூலம் 3,000 ஆழம் வரை தோண்டப்படும். அப்போது மண் விழுந்து கொண்டே செல்லாமல் இருக்க ஸ்டீல் குழாய்கள் பொருத்தப்படும். அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கிணற்று நிலை நிறுத்தவும் ட்ரில்லிங் மட் எனப்படும் ரசாயன கலவைகள் பயன்படுத்தப்படும். ஹைட்ரோ கார்பனுக்காக ஒரு கிணறு தோண்டினால் அந்த பகுதியை சுற்றி 3 தூரம் வரை நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். 5 தூரம் வரை காற்று மாசு ஏற்படும். 3 வரை சத்தம் அதிகமாக இருக்கும். சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மைக்கு இது பெரிய பாதிப்பு தான். எனவேதான் இந்த திட்டத்துக்கு விவசாயிகளும் அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்.
மசினக்குடி அருகே புலி உயிரிழப்பு. மசினகுடி அருகே சிங்காரா வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் பழைய கல்குவாரியில் வயதான புலி சுற்றி வந்தது. வேட்டையாட முடியாத நிலையில் போதிய இரை கிடைக்காமல் உடல் மெலிந்து காணப்பட்டது. 19ஆம் தேதி முதல் சிங்காரா வனச்சரகர் தனபால், வனவர் சங்கர் உள்ளிட்ட வனத்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதியில் உள்ள புதருக்குள் 12 வயதான பெண் புலி படுத்து கிடப்பதும் பின்னர் வெளியே வந்துவிட்டு மீண்டும் புதருக்குள் செல்வதுமாக இருந்தது. நேற்று புலி இறந்து கிடந்ததை வனத்துறையினர் பார்த்தனர். இதுகுறித்து வனத்துறையினர் கூறும்போது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி இன்று புலியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்றனர்.
திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் போலீஸ்காரர்களை கடித்த குரங்குகள். நேற்று திருத்தணி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வந்த தர்மபுரி அரூர் பகுதியைச் சேர்ந்த மேனகா என்பவர் தீபமேற்றும் பகுதியில் நின்று கொண்டிருந்தார். அப்போது குரங்குகள் திடீரென பாய்ந்து கையில் கடித்தன. மலைக்கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரர்கள் சதீஷ்குமார், குமார் ஆகியோரையும் குரங்குகள் கடித்தன. மேலும் 2 பெண் பக்தர்களை குரங்குகள் கடித்தன. காயமடைந்த 5 பேரும் திருத்தணி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பக்தர்களை குரங்குகள் கடித்துள்ளன. எனவே முருகன் கோவிலில் பக்தர்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடிக்க கோவில் இணை ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் வடமாடு மஞ்சு விரட்டு, காளைகள் முட்டி 10 பேர் காயம். சிவகங்கை கொடிக்காடு கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் சிவகங்கை தொண்டி சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகில் உள்ள மைதானத்தில் வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இந்த மஞ்சு விரட்டில் திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 காளைகளும் 162 வீரர்களும் பங்கேற்றனர். காளையை 25 நிமிடத்திற்குள் 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்தனர். போட்டியில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது.
துறையூரில் APS வரும் வழியில் மீண்டும் ஆம்புலன்ஸ் இடையூறு. அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி வருகைக்காக துறையூர் நகர பகுதியில் ஏராளமானோர் திரண்டிருந்த போது நேற்றிரவு 7 மணி அளவில் அவ்வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. ஏற்கனவே பிரச்சாரக் கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் நேற்று மீண்டும் ஆம்புலன்ஸ் வந்ததால் அதிமுகவினர் அந்த வாகனத்தை வழிமறித்தனர். உள்ளே நோயாளி யாரும் இல்லாததால் ஆத்திரமடைந்தனர். வேண்டுமென்றே பழனிசாமி கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸை ஓட்டி வருவதாக கூறி ஆம்புலன்ஸ் மீது கைகளால் குத்தி டிரைவருடன் தகராறு செய்தனர். விபத்து நடந்ததாக தகவல் வந்ததால் ஆம்புலன்ஸை கொண்டு செல்வதாக டிரைவர் தெரிவித்தார். உடனே போலீசார் அதிமுகவினரை விலக்கிவிட்டு வந்த வழியிலேயே ஆம்புலன்ஸை திருப்பி அனுப்பினர்.
இந்திய குடியரசுக் கட்சி திமுகவுடன் கூட்டணி இல்லை என அறிவிப்பு. விழுப்புரத்தில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் தமிழரசன் பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழகத்தில் 9 மாவட்டங்களை தவிர பல மாவட்டங்களில் உள்ளாட்சி பதவிக்கான காலம் முடிந்துள்ளது. இதற்கான தேர்தலை எப்போது நடத்தப் போகின்றனர் என்பது குறித்து தமிழக அரசு தெளிவான அறிவிப்பு வெளியிடவில்லை. சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் யாரும் உள்ளாட்சி தேர்தல் பற்றி கவலைப்படவில்லை. தூய்மை பணியாளர் இறந்தால் பணத்தை நிவாரணமாக அரசு வழங்குகிறது. அப்படியென்றால் உயிரின் விலை பணம் மட்டும்தானா? அரசு பொது நிறுவனங்களில் 50 பேர் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றினாலே அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஆங்கிலேயர் காலத்து சட்டமே கூறுகிறது. இதை திருத்தம் செய்துதான் தற்போது தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்களாக்கிவிட்டனர். எல்லோரும் அர்ச்சகராகலாம் என கூறுகின்றனர். ஆனால் எத்தனை தாழ்த்தப்பட்டவர் அர்ச்சகராகி உள்ளனர் என்பதை சொல்லவில்லை. இதுதான் சமூக நீதியா? தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் ஆக்குவது, ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வருவது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது என எந்த விஷயத்தையும் திமுக அரசு செய்யவில்லை. அதனால் அக்கட்சி தவிர்த்து யாரோடும் கூட்டணி அமைப்போம் என அவர் கூறினார்.
முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நாளை துவக்கம். தமிழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நாளை துவங்கி செப்டம்பர் 10 வரை நடக்கிறது. மாவட்டத்தில் 37,000 பேர் பதிவு செய்துள்ளனர். பள்ளி மாணவர்களுக்கு நாளை தடகளம், கிரிக்கெட், கபடி, சிலம்பம், நீச்சல், செஸ், கேரம் போட்டிகள், செப்டம்பர் 1 கூடைப்பந்து, ஹாக்கி, வாலிபால், செப்டம்பர் 4 கால்பந்து நடக்கிறது.
மாணவிகளுக்கு செப்டம்பர் ஒன்றில் தடகளம், நீச்சல், சிலம்பம், கைப்பந்து, கேரம், செஸ், கால்பந்து. செப்டம்பர் 4 கபடி, கிரிக்கெட், ஹாக்கி, கோகோ. செப்டம்பர் 6 வாலிபால், கூடைப்பந்து போட்டிகள் நடக்கிறது. இருபாலர் பிரிவில் இறகு பந்து செப்டம்பர் 4, டேபிள் டென்னிஸ் செப்டம்பர் 6 நடக்கிறது. கல்லூரி பிரிவில் மாணவர்களுக்கு நாளை கூடைப்பந்து, ஹாக்கி, டென்னிஸ், வாலிபால். ஆகஸ்ட் 28 கிரிக்கெட், தடகளம், கபடி, சிலம்பம், நீச்சல். செப்டம்பர் 2 கால்பந்து, கேரம், செஸ் போட்டிகள் நடக்கிறது. மாணவிகள் பிரிவில் ஆகஸ்ட் 28 ஹாக்கி, பூப்பந்து, நீச்சல். ஆகஸ்ட் 29 கூடைப்பந்து, வாலிபால், சிலம்பம், தடகளம். ஆகஸ்ட் 30 கபடி, கிரிக்கெட், கால்பந்து. செப்டம்பர் 3 செஸ், கேரம் போட்டிகள் நடக்கிறது. இருபாலர் பிரிவில் செப்டம்பர் 1 டேபிள் டென்னிஸ், இறகு பந்து செப்டம்பர் 6 நடக்கிறது. பங்கேற்போர் உரிய அடையாள அட்டை, ஆதார், வங்கிக் கணக்கு புத்தக நகல், தேவையான உபகரணங்களுடன் வர வேண்டும். கிரிக்கெட், கூடைப்பந்து போட்டிகள் ஆயுதப்படை மைதானத்திலும், மற்றவை மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்க அலுவலகத்தை நேரில் அல்லது 7401703505 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என கலெக்டர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார்.
3வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 276 ரன் வித்தியாசத்தில் சாதனை வெற்றி. ஆஸ்திரேலியா சென்ற தென்னாப்பிரிக்க அணி ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. 3வது போட்டி மக்காய் நகரில் நடந்தது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் மிட்சல் மார்ஷ் பேட்டிங் தேர்வு செய்தார். ஆஸ்திரேலிய அணிக்கு ஹெட் மார்ஷ் அதிரடி துவக்கம் தந்தனர். இருவரும் பவுண்டரி சிக்ஸர்களாக விளாசினர். ஆஸ்திரேலிய அணி 50 ஓவரில் 431 2 ரன் குவித்தது. கிரீன் கேரி அவுட் ஆகாமல் இருந்தார். கடின இலக்கை விரட்டிய தென்னாப்பிரிக்க அணிக்கு மார்க்ரம், ரெகல்டன், கேப்டன் பௌமா ஏமாற்றினர். ஜோர்ஜி பிரிவில் கார்பின் உள்ளிட்டோர் கூப்பர் கொனாலி சூழலில் நடையை கட்டினர். தென்னாப்பிரிக்க அணி 24.5 ஓவரில் 155 ரன்னுக்கு சுருண்டு தோல்வியடைந்தது. இருப்பினும் முதல் இரு போட்டிகளில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா தொடரை 2-1 என கைப்பற்றி கோப்பை வென்றது. ஆட்டநாயகன் விருதை டிராவிஸ் ஹெட் வென்றார்.
யுஎஸ் ஓபன் பிரிட்டன் வீராங்கனை ரடுகானு வெற்றி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் யுஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பிரிட்டனின் எம்மா ரடுகானு ஜப்பானின் ஷிபாஹரா மோதினர். முதல் செட்டை 6-1 என கைப்பற்றிய ரடுகானு இரண்டாவது செட்டை 6-2 என வென்றார். 1:02 நீடித்த போட்டியில் ரடுகானு 6-1, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார்.
தெற்காசிய கால்பந்தில் இளம் இந்தியா கோல் மழை. பூட்டானில் 17 உட்பட்ட பெண்கள் அணிகளுக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் 7வது சீசன் நடக்கிறது. இதில் இந்தியா, வங்கதேசம், நேபாளம், பூட்டான் என 4 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 2 மோதும். முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெறும் அணி கோப்பை வெல்லும். லீக் போட்டியில் இந்தியா, பூட்டான் அணிகள் மோதின. துவக்கத்தில் இருந்து ஆதிக்கம் செலுத்திய இந்திய வீராங்கனைகள் கோல்மழை பொழிந்தனர். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 8-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா சார்பில் அனுஷ்கா குமாரி ஹாட்ரிக் கோல் அடித்தார். அபிஷ்தா 2, பியர் திவ்யானி லிண்டா வாலைனா தலா 1 கோல் அடித்து கை கொடுத்தனர். முதல் 2 போட்டியில் நேபாளம், வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா தொடர்ச்சியாக 3வது வெற்றியை பதிவு செய்தது. வரும் ஆகஸ்ட் 27 நடக்கவுள்ள போட்டியில் இந்திய அணி பூட்டானை மீண்டும் சந்திக்கிறது.
NCERT பாடப்புத்தகத்தில் இஸ்ரோ நிறுவனத்தின் வரலாறு. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடப்புத்தகங்களில் நடப்பு நிகழ்வுகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை அவ்வப்போது சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி இந்தியா எழுச்சி பெறும் விண்வெளி சக்தி என்ற தலைப்பில் 2 நிலைகளில் பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது 1962 விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழுவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சைக்கிளிலும் மாட்டு வண்டிகளிலும் ராக்கெட் பாகங்களை ஏற்றிச் சென்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டதிலிருந்து தற்போது உலகம் உற்றுநோக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இஸ்ரோவாக வளர்ந்தது வரையிலான விபரம், சுருக்கமான மற்றும் விரிவான பாடங்களாக இரண்டு நிலைகளாக ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை இடம்பெற்றுள்ளது. நம் விண்வெளி திட்டம் வேகம், வீச்சு, எல்லை, தொலைநோக்கு பார்வைக்கு உதாரணம் என்ற இந்தியாவின் விண்வெளி திட்டம் நமது அளவு, வேகம் மற்றும் திறன் குறித்த தொலைநோக்கு பார்வைக்கு சரியான எடுத்துக்காட்டு என்ற பிரதமர் மோடியின் கருத்தும் இடம்பெற்றுள்ளது.
செப்டம்பர் 17 திமுக முப்பெரும் விழா விருதுகள் அறிவிப்பு. திமுக துவக்கப்பட்ட நாள், அண்ணாதுரை, ஈவி ராமசாமி பிறந்த நாள் ஆகியவை முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழா அடுத்த மாதம் 17 கரூரில் நடக்க உள்ளது. விழாவில் விருது பெறுவோர் விவரம். ஈவேரா விருது கனிமொழி, திமுக துணை பொதுச் செயலர். அண்ணா விருது சுப சீதாராமன், திமுக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினர். கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ, அண்ணாநகர். பாவேந்தர் விருது சிவராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர். க அன்பழகன் விருது மருது ராமலிங்கம், திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவர். ஸ்டாலின் விருது பொங்கலூர் பழனிசாமி, முன்னாள் அமைச்சர். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மாநாடு, அமித்ஷாவுக்கு சந்தோஷமே. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன். திருநெல்வேலியில் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் பூத் கமிட்டி மாநாடு 22 நடத்தப்பட்டது. அம்மாநாட்டில் பங்கேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்காக 20,000 கூடுதலான சேர்கள் மாநாட்டு பந்தலில் போடப்பட்டிருந்தன. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் கூடாததால் மாநாட்டில் பல இடங்களில் சேர்கள் காலியாக கிடந்தன. இதனால் கூட்டத்தில் பங்கேற்ற அமித்ஷா அப்செட் ஆனதாக செய்தி வெளியானது. அதைத் தொடர்ந்து நம்மை தொடர்பு கொண்ட தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் திருநெல்வேலியில் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் பிரம்மாண்டமாக பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்பட்டது. மாநாட்டில் 40,000 பேர் வரை பங்கேற்றனர். ஆனால் மாநாட்டில் 17,000 பேர் மட்டுமே பங்கேற்றதாகவும், அதனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா அப்செட் ஆனதாகவும் வெளியான தகவல் தவறு. திருநெல்வேலியை தொடர்ந்து தமிழகத்தின் பல இடங்களிலும் இதேபோன்ற பூத் கமிட்டி மாநாடுகள் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் நடத்தப்படவிருக்கிறது. கடைசியாக சென்னையில் நடக்கும் பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மாநாட்டில் 800,000 பேர் பங்கேற்பர். இந்த தகவலை திருநெல்வேலி பெருமாள்புரத்தில் இருக்கும் என்னுடைய வீட்டுக்கு வந்த அமித்ஷாவிடம் சொன்னதும் சந்தோஷமானார், அதற்காக வாழ்த்தினார். திருநெல்வேலி பாரதிய ஜனதா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு பின் தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும், நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்ட மகிழ்ச்சியுடன் அமித்ஷா டெல்லி திரும்பினார் என்றார்.
பொதுப்பணித்துறையில் திட்டங்கள் பிரிவு துவக்கம். பொதுப்பணித்துறை வாயிலாக பல்வேறு துறைகளின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைகளில் கட்டுமான பணிகளை கண்காணிக்க பொதுப்பணித்துறையில் தொழில்நுட்ப கல்வி கட்டுமான பிரிவு இயங்கி வந்தது. இதன் தலைமை பொறியாளர் அலுவலகம் கிண்டியில் செயல்பட்டது. தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் கட்டுப்பாட்டில் இப்பிரிவினர் கட்டுமான பணிகளை செய்து வந்தனர். பொதுப்பணித்துறை நேரடியாக அரசு உயர்கல்வி நிறுவனங்களின் கட்டுமான பணிகளை செய்ய உள்ளது. எனவே தொழில்நுட்ப கல்வி கட்டுமான பிரிவு முழுமையாக கலைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாற்றாக திட்டங்கள் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கென தலைமை பொறியாளர் பதவியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான டெண்டர்களை இறுதி செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் மணிவண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு கீழ் திட்டங்கள் பிரிவு தலைமை பொறியாளர், இணை தலைமை பொறியாளர், நிதித்துறை பிரதிநிதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். திட்டங்கள் பிரிவு தலைமை பொறியாளர் அலுவலகம் சேப்பாக்கத்தில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை பொதுப்பணித்துறை செயலர்